அதாவது நேற்று பிரதோஷத்துடைய காலம், நித்திய பிரதோஷம், பக்ஷ பிரதோஷம் மாலை 4:30 மணி அளவில் ஆரம்பமாகி 6:30 மணி வரையில் 7 மணி வரையும் இந்த நாட்டில் செய்யலாம் என்று சொல்லியிருந்தோம். அந்த காலையில் செய்யக்கூடிய தீபம் ஏற்றக்கூடிய இயலாதவர்கள், இறைவனை வணங்கக்கூடிய இயலாதவர்கள் மாலை நேரத்தில் இந்த தருணத்தில் செய்யலாம் என்று சொல்லியிருந்தோம். அதன் பிறகு நேற்றினுடைய இதில் பிரதோஷ காலத்தில் உருவாகினது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அதில் திருவலஞ்சுடின்ற இந்த ஊரில் வந்து வெள்ளப்பிள்ளையார் கோயிலுடைய சாநித்தியம், அந்த வெள்ளப்பிள்ளையார் கடல் நுரையில் செய்யப்பட்டது. இந்திரனாக பிரதிஷ்டிக்கப்பட்ட அந்த வெள்ளப்பிள்ளையார் திருவலஞ்சுடின்றது தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்து அருகில் சுவாமி மலைக்கு முன்னே இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம். அதனுடைய இதில் ஹரிஹர புத்திர தர்மசாஸ்தா அப்படின்றதும் அந்த தருணத்தில் உருவான ஒரு தெய்வம். ஹரிஹரன் அப்படின்னாவே தெரியும், ஹரி அப்படின்னாக்கா மகாவிஷ்ணு, ஹரன் அப்படின்னா சிவபெருமான். சிவனும் பார்வதியும் இணைந்து சேர்ந்ததே இந்த ஹரிஹர புத்திர தர்மசாஸ்தா. இதுல ஒரு முக்கியமான இது வந்து இப்ப கட்டாயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதனுடைய கான்செப்ட் என்ன காரணம், அந்த தர்மசாஸ்தாக்கு வந்து நம்ம விரதம் இருக்கிறது, அந்த தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு விரதம் இருக்கும்பொழுது ஏன் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறாங்க, ஆண்கள் போக வேண்டிய அதிகமா இருக்கு, இரண்டாவது அந்த வாக்கு அந்த அரிசி போட்டு அனுப்புவாங்க, இங்க இருமுடி கட்டக்கூடிய இது பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்தா தெரியும், இருமுடி கட்டும்பொழுது குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த அரிசியை போட்டு தான் அனுப்பி வைக்கிறது. ஒண்ணு எல்லாத்தினுடைய பூஜையிலையும் பார்த்தாக்கா கும்பம் வச்சு யாகம் வளர்த்து சிவனுக்கு அபிஷேகம் பண்றது, அம்மனுக்கு அபிஷேகம் பண்றதுன்னு இருக்கும்போது இந்த ஐயப்பனுக்கு மட்டும் இருமுடின்னு ஒன்னு கட்டி அது தலைக்கு மேல சுமந்துண்டு 18 கிலோ, அப்ப வந்து 48 கிலோமீட்டர் நடந்து போனோம். இப்ப வந்து பம்பைன்ற இடத்து வரைக்கும் பஸ் வசதி இருக்கு, அதுல இருந்து மேல நடந்து போனா போகும். முக்கியமா அந்த 18 படிகள் ஏறி போகிறது ரொம்ப உதாரணமா முக்கியமா பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்ற வரை இதோட கான்செப்ட் என்னன்றது. ஏன்னா நாளடைவுல வந்து இது வந்து எல்லாரும் போயிட்டு இருக்கோம் நம்மளும் போறோம் அப்படின்ற மாதிரி இல்லாம இது எந்த அடிப்படையில வந்தது அப்படின்னு, இது வந்து முழுக்க முழுக்க கேரளாவுடைய தாந்திரீகம். ஐயப்பன்றது வந்து ஆகம பிரதிஷ்டைக்கு அப்பாற்பட்ட தெய்வம். ஏன்னா அது வந்து ஆகமன்றது வந்து வைணாகமும் சைவாகமும், வைணம்ன்றது வந்து பெருமாளை வர்ணிக்கக்கூடியது, சைவம்ன்றது சிவனுடைய அடிப்படையில வந்தது, இது இரண்டும் கலந்தது. ஆனா தாந்திரீகம் அது தனியான ஒரு முறை, அதை தனியா விட்டு வச்சுப்போம். ஐயப்பனுடைய கோவிலுக்கு வந்து அந்த காலத்துல வந்து நடந்து போகும்போது, ஏன்னா எங்களுடைய தகப்பனார் நடந்து போயிட்டு வந்த அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதை வச்சுதான் நாங்க சொல்றோம். அப்ப வந்து 48 தினங்கள் விரதம் இருக்கணும். 48 தினங்கள் அந்த விரதங்கள் இருக்கும்பொழுது ஒரு மாலைன்னு அணிவிச்சுப்பாங்க, துளசி மாலை அது மாதிரி ஒரு மாலை போட்டு ஒரு குருசுவாமி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. 18 வருடங்கள் தொடர்ச்சியா யாரு மலைக்கு போயிட்டு வராங்களோ அதுக்கப்புறம் தான் அவர் குருசுவாமி. முதல் வருடம் போயிட்டு வந்தோடனே மணிகண்டன்ற பால அதுல இருந்து ஆரம்பம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையா போயிட்டு வந்து 18 வருடங்கள் முடித்த பிறகுதான் மத்தவங்களுக்கு மாலையை போடக்கூடிய தகுதி அவங்களுக்கு உண்டு. இதுதான் நம்ம இந்து மதத்திலயும் வந்து ஒரு குருவாக ஒருத்தரை நியமிக்கிறனாக்கா, இப்ப ஒரு மந்திரத்தை அவங்களுக்கு உபதேசம் பண்ணணும்னாக்கா அக்ஷர லட்சம் நாங்க பண்ணிருக்கணும். அதை அக்ஷரம்னாக்கா ஒரு லெட்டர், அத ஒரு லெட்டர் அதை வந்து லட்சம் ஆவர்த்தி சொல்லிருக்கணும், ஜபம் பண்ணணும், அதுல பாதி ஹோமம் பண்ணணும், அதுல கால் பாகம் தர்ப்பணம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு சொல்லும் போது அந்த மந்திர சாநித்தியாகும். அதனாலதான் உபதேசம்னு உடனே யாருக்கும் மந்திரம் எடுத்து தர முடியாது. இப்ப பஞ்சாட்சர மந்திரன்றது இன்னைக்கு வந்து எல்லாருமே கேட்டுட்டு டேப்ல மந்திரம் சொல்றது கேட்கலாமே. இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து நீங்க மந்திரம் சொல்லக்கூடாதுன்றதுக்கு வரல, நன்னா புரிஞ்சிக்கணும். மந்திரம் சொல்லும் பொழுது என்னன்னாக்கா அதனுடைய சவுண்ட் ரொம்ப முக்கியம், அதனுடைய எந்த அளவுக்கு ப்ரொனன்சியேஷன் சேஞ்ச் மாறப்படுதோ அந்த அளவுக்கு பலன் மாறி போயிடும். அதனாலதான் கூடுமான வரைக்கும் நமக்கு தெரிந்த மொழியில தமிழ்ல நல்லா சொல்ல முடிஞ்சா நல்லா சொல்லலாம். இப்ப வந்து உதாரணமாக்கா இந்த தேவி மகாத்மியன் ஒண்ணு இருக்கு, அது சண்டிகோமம், அது தனியா அதை பத்தி பார்த்தது. அதுல ஒரு வரி பாரியா ரக்ஷது பைரவி அப்படின்ற ஒரு வரி, இது மந்திரத்துல வரக்கூடிய ஒரு வரி. பாரியா அப்படின்னாக்கா மனைவி, ரக்ஷது அப்படின்னா ரக்ஷனா காப்பாத்துன்னு அர்த்தம், பைரவி அப்படின்னாக்கா அம்மனுடைய இன்னொரு ரூபம், பைரவர் எப்படியோ அது மாதிரி பைரவி நாட்டை காக்கக்கூடியவள் அந்த பைரவி.
அப்ப அந்த அவங்கள வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு காட்டுல இருக்கக்கூடியவங்க வெளியே போனாக்கா காட்டு மிருகங்களிலிருந்தும் காட்டு இதிலிருந்தும் காப்பாற்றக்கூடியது. இதுதான் ஐயப்பனுடைய தத்துவத்திலையும் வருது. இப்ப இத ஐயப்பனுடைய கதைக்காக எடுத்தோம், அதை அப்படியே சொல்லிட்டு வரும். அப்ப என்னன்னாக்கா பாரியா ரக்ஷது பைரவி அப்படின்னு வரும்போது என்னன்னாக்கா பாரியானா என்னுடைய மனைவி, ரக்ஷது காப்பாத்து, பைரவி தாழி. இது ஒரு கதையா வரும். அதாவது வந்து ஒரு குரு கிட்ட ஒரு சிஷியன் படிச்சுட்டு இருக்கார். படித்து முடித்த உடனே நீ இந்த கிராமத்துல போய், அந்த காலத்துல அந்தனரா இது பண்ணக்கூடியவங்க அந்த கிராமத்துல ஒரு ஆலயம் இருக்கு, அந்த ஆலயத்தை வழிபட்டு வரக்கூடிய மக்களுக்கு நன்னது செஞ்சு அதுல இருந்து கிடைக்கக்கூடியதை வச்சு நீ வாழ்வாயாக அப்படி சொல்லி குரு அமைச்சிட்டார். அந்த காலத்திலயும் குரு வந்து இது மாதிரி ஒரு 60 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணனாக்கா பாத யாத்திரை நடந்து போனாக்கா காசிக்கு போயிட்டு வரணும். காசிக்கு போயிட்டு சில குருகள் வர முடியும், சில குரு அங்கேயே முக்தி அடைஞ்சிருவாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் நடந்து போகணும், இப்ப மாதிரி வசதிகள் கிடையாது. அப்ப காசிக்கு போகும்போது அவருடைய சிஷ்யன் இவனுடைய மாணவருடைய ஊரு வரும்போது போய் பார்த்துட்டு போகலான்னு போனாரு. அங்க போய் பார்க்க போகும்போது மாணவர் ரொம்ப சோகமா இருக்கார். என்னன்னாக்கா என்னுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க அப்படின்னா. அப்ப அந்த குரு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்றார். ஒரு மந்திரம், இந்த மந்திரம் எடுத்துக்கங்க, இத வந்து நித்தியப்படி 108 ஆவர்த்தி சொல்லு, 48 தினத்துக்குள்ள உன்னுடைய உடம்ப உன்னுடைய மனைவியானவள் நல்லா காப்பாற்றப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். ஒரு 6 மாச தீர்த்த யாத்திரையும் பேரு இது மாதிரி காசிக்கு போயிட்டு வர்றது. அங்க போய் கங்கையில போய் குளிச்சுட்டு எல்லாம் பண்ண வேண்டிய பிதிருகாரியங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி வரார். ஒரு 6-7 மாசத்துக்கு அப்புறம் அது வந்து பார்த்தாக்கா ஒரு வருடத்துக்கு அப்கிட்ட ஆயிடுத்து. வந்து பார்த்தாக்கா வீட்டுல யாருமே இல்ல, இவன் மட்டும் வரா. என்ன ஆச்சு பண்ணாக்கா, இல்ல நீங்க சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொன்னோம், ஒரு 2 நாளுக்குள்ளே என் மனைவி தவறிட்டா என்னன்னு தெரியல. அப்ப இவருக்கு ஒரு சந்தேகம், மந்திரத்துல பலன் இல்லையா இல்ல நம்ம சொல்லி கொடுத்ததுல என்ன பிழை இருக்கா? என்ன ஒரு மந்திரம்னாக்கா ஒரு சக்தி இருக்கணும், அதான் மந்திரம். அப்படி இருக்கும்போது என்ன இல்ல அப்படின்னா, அப்ப அவர் குரு கேக்குறாரு என்ன மந்திரம் சொல்லு அந்த சொல்லி கொடுத்த மந்திரத்தை. அவர் சொல்லி கொடுத்தது இதே மந்திரம் தான், பாரியா ரக்ஷது பைரவி, ரக்ஷதுனா காப்பாத்து. அவர் அந்த சொல்லும் பொழுது அந்த ஜபத்தை பண்ணும் போது பாரியா பக்ஷது பைரவின்ட்டார். ரா இடத்துல பா போட்டாச்சு. அப்ப பக்ஷதுனா எடுத்துக்கோன்னு அர்த்தம். ஹோமம் பண்ணும்போது கேட்டிருப்பீங்க பக்ஷஸ்வாகா, அட எடுத்துக்கொள் இதை, பக்ஷத் இதை எடுத்துக்கொள், அதை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றத பக்ஷத். அதனாலதான் சம்ஸ்கிருத மந்திரம் சொல்றது பிழை கிடையாது, ஆனால் தவறு இல்லாம சொல்லணும். குருமார்க்க மூலேன அப்படி அந்த ஒரு தப்பு வந்துருத்துனாக்கா டொட்டடி இவ்வளவு தூரம் பண்ணதும் வேஸ்டா போயிடுமே அப்படின்றதுக்காக தான் தெரிந்த மொழியில குடுமான வரைக்கும் சொல்லுங்க. புதுசா கத்துக்கிறதுல எந்த விதத்திலையும் தப்பு கிடையாது, கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுல எந்த குடுமான வரைக்கும் நம்மளால அந்த மெத்தட் கரெக்டா சொல்றோமா, ஒழுங்கா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க, இன்னும் நல்ல பலன் அனுபவிக்கலாம். அதான் அதே மாதிரி இதுக்காக தான் இந்த பாரியா ரக்ஷ பைரவ இது மாதிரி அந்த மந்திரத்துடைய சவுண்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. அப்ப இந்த சபரிமலை யாத்திரை அதோடைய அடிப்படையில தான் பேசினோம். அப்ப இது மாதிரி வந்து சபரிமலைக்கு ஏன் நம்ம இது மாதிரி ஒன்னு செய்ய வேண்டியதுக்கு, இது மாதிரி அரிசி போட்டு இந்த பூஜை பண்ணி இந்த 18 படிகள் ஏற வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சபரிமலைய வந்து ஹரிஹர புத்திரன் தர்மசாஸ்திரன்ற ஐயப்பன் பிரதிஷ்டை பண்ணிருக்கிறார். அதுக்கு இப்படி வழிமுறைகள் அந்த காலத்துல வந்து இது மாதிரி சொல்லும் பொழுது நடந்து 48 தினங்கள் விரதம் இருந்து 48 தினங்களும் இந்த மாதிரி அந்த ஒரு சவுண்ட் சுவாமியே சரணமையப்பான்ற சவுண்ட் அதை சொல்லி 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 அந்த உடம்புல வந்து ஒரு விதமான வைப்ரேஷன் ஒரு பவர், அது எதையுமே வந்து நம்மள அட்டாக் பண்ணாத அளவுக்கு ஒரு பவரை ஏற்றக்கூடிய சக்தி அந்த மந்திரத்துக்கு உண்டு. அந்த உலர்த்த குரல்ல சொல்லும் பொழுது உடம்பு முழுக்க அந்த வைப்ரேஷன் ஒரு சக்தி ஆற்றல் உடம்புல பரவும். அது 48 தினங்களும் விரதம். விரதம்ன்றது என்னன்னாக்கா ஒரு நேர்த்தி கடன் அப்படின்னு எடுத்துட்டாக்கா நம்மள உடம்புல எது இதெல்லாம் வளர்ந்து இருக்கோ அது எதையுமே கட் பண்ணக்கூடாது. அதான் உண்மையான விரதத்தினுடைய அடிப்படை. இப்ப உதாரணம்னாக்கா இப்ப இப்ப சபரிமலை காலத்துல வந்து ஷேவ் பண்ணக்கூடாது, முடி வெட்டிக்க கூடாது, தன் அலங்காரம் எதுவுமே இல்லை. ஏன்னா அது இயற்கையினுடைய போக்களை விட்டு இறைவனை வழிபடுவது, இயற்கையாக இருந்து இறைவனை வழிபடுவதுதான் அந்த விரதத்தினுடைய தன்மை. விரதம் முடிகிற வரைக்கும் அது மாதிரி இருக்கணும். அப்ப ஒரு கண்ணாடி பார்க்கக்கூடாது. அப்புறம் அந்த வீட்டுல தானே சுயம்பாகனு இருந்தது, தானே சமைச்சு சாப்பிடக்கூடியதா இருக்கணும். வெங்காயம் பூண்டு சேரக்கூடாது, இதெல்லாம் உணர்ச்சிகளை கூட்டக்கூடியது, ஆபரணத்துக்களை எதிர்பார்க்க கூடாது. இது மாதிரி ஒரு நிலையில இருந்துட்டு இறைவனை போய் வழிபடுறதுதான் இந்த 48 நாள் தினங்கள் இருந்து சபரிமலைக்கு போயிட்டு வர்றது. அப்ப கடைசியா அரிசி குடும்பத்திற்கு எல்லாரும் போட சொல்லுவாங்க. பச்சை அரிசி இது வந்து கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா உண்மையே தத்துவம் என்னன்னாக்கா, அந்த காலத்துல அந்த மலைக்கு போகும்பொழுது வந்து காட்டு மிருகத்தினால பல விதமான பாதிப்புகள் ஏற்படும். எப்படி காசி போயிட்டு இவங்க திரும்பி வர்றது நிச்சயம் இல்லையோ, அது மாதிரி சபரிமலைக்கு போயிட்டு வர்றதும் நிச்சயம் இல்லை. அப்ப அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் செஞ்சு அனுப்புறதா தான் அந்த இருமுடி கட்டுறதுல வர்றது. அந்த அரிசி தான் அவங்க அங்க போய் சமைக்கிறது. இரண்டாவது அதுவும் அந்த ஒரு அடிப்படையில வந்திருக்கு. இதே மாதிரி முடிஞ்சது. ரெண்டாவது இதனுடைய முக்கியமா எந்த கான்செப்ட் வந்தனாக்கா, இருமுடி கட்டுறது. இருமுடியுடைய தத்துவம் என்ன? இருமுடி தத்துவம் தேங்காய், அந்த தேங்காய் வந்து ஒரு நல்ல நல்ல விதமான தேங்காய், அதை ஓட்ட போட்டு நெய் விட்டு வச்சிடறாங்க. அந்த நெய் தான் அந்த ஐயப்பனுக்கு போய் அபிஷேகம் பண்றது. நெய் உடைய தத்துவம் என்ன? எப்படி நெய் வந்தது? அது ஏன் தீபத்துக்கு ஏற்கிறோம்? அன்னைக்கு விளக்கினுடைய தத்துவத்தை பார்த்தோம், நெய். அதுவும் இல்லாம கேரளால எதுக்கு அந்த நெய்யில அந்த ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அதான் தத்துவம். அதாவது வந்து பால், இது யாருன்னா உடம்பு, ஆன்மா, இறைவன், இது மூணு தத்துவமா வைத்துதான் அந்த நெய் தத்துவம். முதல்ல நெய் எதிலிருந்து வருது? பால். ஒரு ஒரு லிட்டர் பால் நம்ம வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த பால் எத்தனை நாள் இருந்தா வெளியே கெட்டு போயிடும்? ஒரு நாளுக்குள்ள பால் கெடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே பாலை கெடாம இருக்கிறதுக்கு அந்த பாலை நல்லா காய்ச்சி தயிராக்கி தாத்தா எத்தனை நாள் கெடாம இருக்கும்? ஒரு இரண்டு நாள் வரைக்கும் அதை கெடக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அதுக்கப்புறம் இரண்டு நாள் வேணா பூந்தம் பிடிச்சிடும், அது ஒரு ஸ்மெல்ல வந்துடும். அதே பாலை நல்லா இது பண்ணிட்டு உரசிட்டு அதை வெண்ணையாக்கிட்டா எத்தனை நாள் கெடாம இருக்கும்? அது இது ஒரு நாள்னா, இது ரெண்டு நாள்னா, அது ஒரு ஒரு மூணுல இருந்து ஐந்து நாட்கள் தாங்கும். அந்த வெண்ணெய், பாலுடைய வெண்ணெய் ஐந்து நாள் பக்குவமான நிலை வச்சிருந்தா தாங்கும். சரி, அந்த வெண்ணையும் ஒரு ஐந்து நாள் ஆறு நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா அதுவும் கிடைக்க வாய்ப்பு வந்துடும். அந்த வெண்ணெய அக்னியில போட்டு, அதாவது வந்து ஒரு சட்டியில போட்டு உருப்பு நெய் ஆக்கிட்டாக்கா எத்தனை காலகட்டம் வரைக்கும் அது கெடாம இருக்கும்? இருக்கும். இன்னைக்கும் கேரளால வந்து மருத்துவத்துக்காக 200 வருடம் நெய் பத்திரம் பக்குவம் பண்ணி வச்சிருக்காங்க. எத்தனை வருடத்துக்கும் அந்த நெய் வந்து கெடக்கூடிய வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு ஆதாரபூர்வமா இருக்கு. என்ன காரணம்? ஒரு கரெக்டான பால்ல இருந்து எடுக்கக்கூடிய நெய்யானது வந்து கெடறதுக்கே வாய்ப்பு இல்லை. அதான் ஆன்மா. இந்த உடம்புன்றது பால், இந்த உடம்பு, இந்த தயிர், பால், வெண்ணன்ற மாதிரி இந்த ஆன்மான்றது அந்த உடம்புக்குள்ள இருக்கு. எப்படி பாலுக்குள்ள நெய் இருக்கின்றதோ அது மாதிரி நம்மளுடைய உடம்புக்குள்ள ஆன்மான்ற இறை சக்தி, அழியாத சக்தி இருக்கும். அந்த எப்படி இந்த பாலை உருக்கு, அதை காய வச்சு தயிராக்கி வெண்ணையாக்கி அதுக்கப்புறம் அதை காய வச்சு நெய் ஆக்குறோமோ அது மாதிரி இந்த உடம்பு எடுத்து ஆண்டவன் நம்ம கிட்ட கொடுத்துருக்காருனாக்கா ஆன்மாவை எடுத்துட்டு போய் பக்குவமா இறைவன் பாதத்துல சேர்க்கறதுக்காக ஒரு கருவி இந்த உடம்பு. இந்த உடம்பை வச்சுட்டு ஒழுங்கான முறையில வழிபாடுகள் முறைகள் நல்ல விதமா சேர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரே எண்ணத்தோட இறைவன் கிட்ட போய் சேர்க்கிறது தான் அந்த இருமுடி கட்டு. இறைவன் கிட்ட போய் சமர்ப்பணம் பண்ணி அபிஷேகம் பண்ணக்கூடிய தத்துவம். அப்ப அந்த நெய் மாதிரிதான் நம்முடைய ஆன்மா. அதனுடைய அடிப்படையில தான் தீபேற்றம். இந்த தூப்ப நெய் விடும்பொழுதும் அந்த எண்ணம் நமக்கு வரணும். அந்த நெய் நம்மளுடைய ஆன்மா. அந்த ஆன்மா விட்டு தூப்ப ஏற்றுறோம். நமக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானம், மாயம், உச்சம் இதெல்லாம் அழியணும். எப்படி சூரியன், அதாவது இந்த ஒரு தூப்ப எறியும் போது இருள் விலகுகின்றதோ அது மாதிரி விலகி போகணும் அப்படின்ற தத்துவத்தை கொடுக்கறதா இந்த நெய் தூபம். இதுக்கெல்லாம் நெய் தூப ஏற்றி ஏற்கிறது, செவ்வாய்க்கிழமை ஏற்றி இருக்கு, இதெல்லாம் என்ன காரணம்? தூப்ப நெய் தூப ஏற்றும் போது அந்த எண்ணம் நம்மளுடைய அடிப்படையில் ஏற்கனவே சொன்ன அந்த அடிப்படை எண்ணம் இறைவனோட அந்த ஆன்மா போய் கலக்கணும். அதுக்கு இதெல்லாம் ஒரு உபகரணங்கள். அதனுடைய அடிப்படையில தான் இந்த இருமுடி தத்துவம் அந்த ஐயப்பனுக்கு வந்தது. அது மாதிரி செய்யக்கூடியது 18 படிகள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 18 சேர்த்தாக்கா 9, 9 நிலைகள், 9 துவாரம், அத்தனையும் காப்பாற்றி ஐயப்பன் வந்து அந்த ஞான நிலைக்கு அழைத்துட்டு போவார். இது தத்துவம். இதனுடைய தத்துவத்துல தான் இந்த பூஜைகள் எல்லாமே செஞ்சிருக்கும். ஆனால் இப்ப வந்து நம்ம வாழக்கூடியது பூலோகம். இந்த இடத்துல வாழும்போது நமக்கு இப்படி ஞானத்தின் நிலையே போயிட்டோன்னு வச்சுக்கலாம். நம்மளால அதுக்கப்புறம் வேற எதுவுமே சிந்திக்க முடியாது. இந்த இடத்துக்கு வந்திருக்கும் போது இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம். ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கோம். எனக்கு பணமே வேண்டானாலும்
சில சம்பந்தத்துக்கு பணம் சம்பாதிச்சே தூர வேண்டும். அதுக்கு நம்ம எப்படி என்ன செய்யறது? அதான் வள்ளி தேவசேனை முருகன், வள்ளியும் தேவயானியும் முருகன். வள்ளி எப்படி முருகன் இஷ்டப்பட்டு கல்யாணம் ஆனது, வள்ளி தேவசேனை தான் செய்த காரியத்துக்காக கிடைத்தது, அசுரர் கொண்டாடுறதுனால தேவேந்திரன் கொடுத்தது. முருகன் யாரு? ஞானத்தின் ரூபம். அதாவது வந்து நம்ம என்ன செயல் செய்யறோமோ முதல்ல அது இஷ்டப்படணும். லவ் மீ ரொம்ப இன்ட்ரெஸ்ட், லவ் மீ ஜாப், அது எந்த அளவுக்கு பிரியப்பட்டு ஒரு செயல் செய்யறோமோ, எதுவாகட்டும், ஒரு சமையலாகட்டும், ஒரு வீட்டு சுத்தம் பண்ணுறதாகட்டும், ஒரு உடுப்பு எடுக்கிறதாகட்டும், எதுவாக இருந்தாலும் அதை முதல்ல நம்ம லைக் பண்ணணும். ரொம்ப அதை அது மேல ரொம்ப ஆசையா இருந்து செய்யணும். அப்படி செஞ்சாக்கா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நல்ல செயல் பெயர் வரும். விடாம செய்யணும். எந்த ஒரு செயல் ஆசைப்பட்டா மட்டும் பண்ண தினசரியும் இது செய்யணும்னு ஆசைப்பட்டா முடியாது, செஞ்சாதான் உடம்பு மாறும். ஒரு யோகா செய்யணும் ஒரு உதாரணம் நினைச்சாக்கா நினைச்சுட்டு இருக்கலாம். அதாவது இது ஒரு தடவை சொல்லலாம், ஒரு நெருங்கின நண்பர், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நெருக்கமான நண்பர்னா இந்த ஊருக்காரு டொரண்டோல இருக்கார், அவர் நான் சின்ன வயசுல இருந்தே தெரியும். அதனால ரொம்ப உரிமையா சொல்லுவார் எல்லாத்துக்கும், நீ எல்லாத்துக்கும் கிளாஸ் நடத்தாத, எங்க அப்பாவுடைய பால்யம் சிநேகிதராது, நான் சொல்லுவார் எல்லாத்துக்கும் வெளியெல்லாம் நடத்துற, எனக்கு நடத்த மாட்டேன்ற, செய்ய மாட்டேன்ற அப்படிங்கிற. எல்லாருக்கும் எந்த இடத்துக்கு வந்து படிச்சுப்பாரு, அவருக்கு மட்டும் அவர் இடத்துக்கு போய் நடத்தணும். நான் போய் தான் அவர் சுத்திரபாடமே பண்ணணும், எழுப்பி விடணும், எழுப்பி அதுக்கப்புறம் வாங்க சொல்லி கொஞ்ச நேரம் ஊருக்கு அதெல்லாம் பேசி அதுக்கப்புறம் நடத்துவார். மற்றவங்களுக்கு ஒரு மணி நேரத்துல இருக்கிற கிளாஸ் அவருக்கு 3 மணி நேரம் ஆகும். அப்புறம் ரொம்ப ஃபார் தூரமா இருக்குன்னு சொன்னோடனே அவர் சொன்னாரு, பரவாயில்ல எனக்கு ஒரு டேப்ல பதிவு பண்ணி கொடுத்துரு அப்படின்னு. சரின்ட்டு வீடியோ உட்காந்து மெனக்கட்டு எல்லாம் இப்படி இப்படி ஆசனம் பண்ணணும் பண்ணி கொடுத்தேன். சரி சரி போன் பண்ணி கேட்ப பாத்துட்டீங்க, நான் கரெக்டா பாத்துட்டேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் போப்பேன், போனேன். நாங்க போன வாரம் மாதிரி இன்னும் போட முடியலன்றீங்க, நீ கொடுத்து தினசரி பாத்துருவோம் பாங்குவார். பாக்கிறது ஏன்னா உடம்பு குறையுமோ, செஞ்சாதானே யோகா உடம்பு குறையும், தினசரி டிவியில பாத்துட்டாக்காண்டு குறையும். செயல் ஆசைப்படுவது வரை டூ செய்யணும். அது எப்படி செய்யறது? அந்த செயல் சக்தி தான் தேவையான சக்தி. அப்ப ஆசைப்பட்டு விடாமுயற்சியோட செயல்பட்டால் ஞானம்ன்ற முருகன் பருள் கிடைக்கும். அது மாதிரி நம்ம எந்த செயல்ல இறங்கியிருக்கோமோ அதை முழுக்க அது மேல இன்ட்ரெஸ்டா இருந்து விடாமுயற்சியோட செஞ்சா அது பலன். இது வந்து ஞானத்துக்கும் உண்டு செல்வத்துக்கும் உண்டு. இன்னைக்கு நமக்கு செல்வம் வேணுமா? நீங்க எந்த செயல் எடுத்திருக்கீங்களோ மனதார செய்யுங்க, எந்த வேலை செய்ய போறீங்களோ மனசார செய்யுங்க, விடாம செய்யுங்க. அதுல பல விதமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்கக்கூடிய ஆட்களே அதுல வராது, பல விதமான பிரச்சனைகள் வரும். எந்த தொழில ப்ராப்ளம் இல்லை, எல்லா தொழிலும் ப்ராப்ளம் உண்டு. அதெல்லாம் அபாத்திரம் பண்ணிட்டு அது மேல முழுமையா இருந்து செஞ்சு பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும், நல்ல ஒரு திருப்தி இருக்கும். அந்த நேரத்துல தான் அது மாதிரி சூழ்நிலை வரும்போதுதான் உதவியா இருந்து இறை சக்தி நம்மளை காப்பாற்றும் பிரார்த்தனை பண்ணிட்டு. நேற்று தினம் சொல்லியிருந்தோம் ஒரு சவுண்ட் கொடுத்து யோகா பண்ணுவோம்னு, இன்னைக்கு சூழ்நிலையில அது முடியல. ஏன்னா இன்னைக்கு நேரம் துணிச்ச தண்ணி போயிடுத்து, நாளைக்கு இல்லை அடுத்த நாள் பார்க்கலாம். இன்று வந்து அந்த நமஸ்தர்ஷி நமஸ்தர்ஷி ஏற்கனவே அதை சொல்லி கொடுத்துட்டேன் அந்த மந்திரம், அது உகர்ந்த மந்திரம், அதை சொல்றேன். அதை கேட்டுட்டு நீங்க நமஸ்தர்ஷினா நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். 3 முறை நமஸ்தர்ஷி 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 நமோ நமஹா அப்படின்ற வரி வரும். நமஸ்தர்ஷி 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 நமோ நமஹா அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிடுறாங்க. நல்லா கைகளை சின்முதிரை வச்சுண்டு கண்களை மெல்ல மூடிண்டு டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல், செகண்ட் டைம் டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல், தேர்ட் டைம் டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். இப்போ டீப் இன்ஹேல் பண்ணிட்டு ஓம்ன்ற மந்திரம் சொல்லு, டீப் இன்ஹேல் ஓ. அமைதியா இருக்கணும், என் குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும், நான் செய்யக்கூடிய வேலைகள்ல எல்லாரும் நல்லா அனுசரிச்சு வரணும், நான் மேலும் மேலும் வாழ்க்கையில நல்லா வரணும், எனக்கு நல்லது எல்லாமே கிடைக்கணும், நல்ல சட்ட நண்பர்கள் கிடைக்கணும் அப்படின்னு அம்பாள் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது தேவி மகாத்மின்ற அந்த இதுல தனியான ஒரு பார்ட்ல வர்றது. இது விசேஷம் துர்கை கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடியது. இந்த நாள்ல எல்லாரும் உங்களுடைய பிரார்த்தனை மனசுல வச்சுட்டு நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹா அந்த மந்திரம் நான் சொல்லி முடிச்சவொடனே அடுத்தது சொல்லணும். ஓம் யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயேதி சத்சிதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயேதி சம்ஸ்திதா. யா தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா. யா தேவி சர்வபூதேஷு நித்ரா ரூபேண சம்ஸ்திதா. யா தேவி சர்வபூதேஷு சதா ரூபேண சம்ஸ்திதா. யா தேவி சர்வபூதேஷு சாயா ரூபேண சம்ஸ்திதா. யா தேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதா. யா தேவி சர்வபூதேஷு த்ருஷ்ணா ரூபேண சம்ஸ்திதா. யா தேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேண சம்ஸ்திதா. யா தேவி சர்வபூதேஷு லஜ்ஜா ரூபேண சம்ஸ்திதா. யா தேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்திதா. அப்படியே தீபா இன்சுட்டு ஓம் சாந்தின்ற மந்திரம் ஒரு முறை சொல்லுங்க. தீபங்கு ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கைகளை நல்லா கேட்கும். சந்தோஷம். நாளை தினத்தை பார்ப்போம். சர்வே தினம் இருக்கும்.